புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மச்சுவாடி எழுத்தாளர் மற்றும் நாடக கலைஞர் திரு கு செம்பை மணவாளன் அவர்கள் நானும் எனது எழுத்தும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேயர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஹலோ, வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, பற்பல கதைகள், பற்பல கவிதைகள், பற்பல இசை பாடல்கள், எண்ணிலடங்கா விருதுகள் வாங்கிய செம்பை மணவாளன் அவர்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா.
பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா, கேட்போம்.
என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஊர் வந்து புதுக்கோட்டைக்கு வடக்கால 8வது மைல் இருக்கிற செம்பாட்டூருங்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பேர் கோவிந்தசாமி, எங்கள் அம்மா பேர் திருவாயி. அவர்களுக்கு வந்து நான் முதல் மகனாக நான் பிறந்தேன். கலைகளில் வந்து இயல்பாகவே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ எனக்கு வயசு 78 ஆகுது. நான் சிறுவனாக இருக்கிற பொழுது எங்கள் ஊரில் தஞ்சை சிவராமன் கலாமன்றத்தாருடைய காணி நிலம், பாரதியினுடைய பாடலில் வருது இல்லையா, காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாரதி பாடுறாரு இல்லையா, அது மாதிரி காணி நிலம்ங்கிற தலைப்பில் ஒரு அருமையான நாடகம் நடந்தது. பள்ளி சிறுவனாக நடித்தேன். அதற்கு பிறகு கால சூழ்நிலையின் காரணமாக எங்கள் குடும்பம் வந்து மதுரைக்கு போனது. மதுரையில் வந்து நான் வந்து அடிப்படையாக வந்து கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டிருந்தேன். கட்டிடத் தொழிலில் வந்து நிறைய, நான் அப்படி பார்க்க போனால் பட்டுக்கோட்டையார் வந்து 17 தொழில் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து உழைப்பாளியாகவே இருந்திருக்கிறேன். அதாவது வந்து சின்ன பிள்ளையார் கையிலேயே வந்து விவசாய வேலைகள் வந்து, அதுக்கு பிறகு செங்கக்கால வேலை, அதுக்கு பிறகு வந்து சுண்ணாம்பு கால வேலை, அதுக்கு பிறகு மலையில் கல் உடைக்கிற வேலை, இப்போ மாத்தூர்கிட்ட வருது இல்லையா ஒரு ஆறு வருது இல்லையா, அதெல்லாம் வெட்டுறதுக்கு நானும் வந்து என்னுடைய ஒரு சிறிய பங்கும் உண்டு. மதுரைக்கு போனதுக்கு பிறகு அங்கே வந்து திருப்புறம்ன்றதுக்கு மேற்கால இருக்கிறது திருநகர்னு, அந்த திருநகரை உருவாக்குறதுல வந்து எங்களுக்கும் ஒரு நல்ல பங்கு உண்டு. அங்கே தான் வந்து என்னுடைய ஆசான திருப்புறம்ன்ற முருகன் கோயிலுக்கு சொந்தக்காரான தங்கம்ங்கிற கொத்தனார், அதுக்கு பிறகு ராஜபாளையம் செல்லியாத்தேவருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த கட்டிடத் தொழிலாளியாக இருந்தவர் வந்து ராஜபாளையம் செல்லியாத்தேவர், அவர்கள்லாம் எனக்கு ஆசானாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தால் நான் வந்து கொத்தனார் வேலையை கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து திருநகர்லேருந்து எங்கள் நாங்கள் வந்து இப்போ பழங்காநத்திரத்துக்கு வந்தோம். பழங்காநத்திரத்தில் தான் வந்து கோவலன் பொட்டல் கோவலனை வந்து சிறச்சேதம் பண்ணாங்கன்றது வரலாறு. பாண்டியன் வந்து அங்கே தான் இது பண்ண, அதுக்கு பேர் கோவலன் பொட்டல்னு பேர். அந்த கோவலன் பொட்டலில் கோவலனை எங்கே சிறச்சேதம் பண்ணாங்களோ அதை அடுத்தாப்பில் தான் வந்து டிவிஎஸ் நகர் வந்து உருவானது. டிவிஎஸ் நகரில் வந்து அவங்க டிவிஎஸ் நிறுவனத்தில் யார் யார் என்னென்ன பதவி வைக்கிறார்களோ அந்த பதவிகளுக்கு ஏற்றவாறு ABCDE என்று 5 டைப்பு வீடு வந்து உருவானது. அந்த 5 டைப்பு வீடு உருவானதில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு உண்டு. அங்கே தான் வந்து டிவிஎஸ் நகர், டிவிஎஸ் பள்ளிக்கூடம், டிவிஎஸ் நாடகரங்கம், டிவிஎஸ் அலுவலகம் இதெல்லாம் உருவாக்குனதில் ஒரு சின்ன பங்கு உண்டு. தெற்கு வாசலில் வந்து டிவிஎஸ் தலைமையகம் கட்டினாங்க. தலைமையகம்னா அது ரொம்ப உயரமானது. நாங்கள் அது வந்து லிஃப்டில் போய் தான் நாங்கள் வேலை பார்ப்போம். அங்கேருந்து காரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி தெரியும், அந்தளவுக்கு உயரமான கட்டடம். இதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் நான் வந்து உழைப்பாளியாக தான் இருந்தேனே தவிர வந்து எழுத்தாளனாக நான் இல்லை. நாடக நடிகனாகவே ரொம்ப நாளாக இருந்தேன். அதில் வந்து இப்போ பட தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருந்த சங்கிலி முருகனுடைய மனைவி பேர் KS கல்யாணி, அவங்களோட சேர்ந்து மதுரையில் ஒரு 7-8 நாடகம் நடிச்சிருக்கேன் நாங்கள். அங்கே மதுரையில் பாரதி கலாமன்றம்னு நாங்கள் வச்சுருந்தோம், மதுரை மாடக்குளம் பாரதி கலாமன்றம்னு சொல்லி. மாடக்குளத்தை பற்றி நிறைய வரலாறு, இப்போ வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற இப்போ MP இருக்காரு சு வெங்கடேசன், அவர் வந்து காவல் கோட்டம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு, அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இந்த நாவலில் வந்து மாடக்குளத்தை பற்றி நிறைய வரலாறு வருது. அது மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் அந்த மாடக்குளங்கிற, அது மதுரை மாடக்குளம் பாரதி கலாமன்றம் வச்சுருந்து நிறைய நாடகங்கள் போட்டோம். எங்கள் நாடகத்துக்கு வந்து இளையராஜாவுக்கு செட்டு தான் வந்து இசைக்கு வருவாங்க. அப்போ வந்து இளையராஜா அண்ணே பாவலர் வரதராஜனுக்கு தான் பேரும் புகழோடு வாழ்ந்தவர். அவர் வந்து அப்போல்லாம் பத்திரிகையில் போடுவாங்க, மக்கள் வெள்ளத்தில் பாவலர்னு போடுவாங்க. புதுக்கோட்டைக்கு நாங்கள் வந்து குடிபெற பொழுது இங்கே வந்து நிறைய தமிழ்நாடு கலை இலக்கியபுரம் என்ற ஒரு பெரிய இலக்கிய அமைப்பு, தமிழ்நாட்டிலேயே வந்து இலக்கிய பேராசான் ஜீவாவால் உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு கலை இலக்கியபுரம் என்றம். அதற்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான இலக்கிய அமைப்புகளும் இல்லை. அதாவது வள்ளுவர் மன்றம் வச்சுருப்பாங்க, அவங்க வள்ளுவருக்கு ஏதாவது உலக எடுப்பாங்க. கம்பன் மன்றம் வச்சுருப்பாங்க, அவருக்கு கம்பனுக்கு எப்போது உலக எடுப்பாங்க. இளங்கோ மன்றம் வச்சுருப்பாங்க, அவங்க எப்போது இளங்கோவுக்கு உலக எடுப்பாங்க. பாரதி மன்றம் வச்சுருப்பாங்க, அவருக்கு பாரதிக்கு எப்போது உலக எடுப்பாங்க. அதுதான் இருந்ததை தவிர இலக்கிய படைப்புகளை உருவாக்குற ஒரு படை, அது நாட்டுப்புற இலக்கியம், ஓவியம், அது மாதிரி இசை, அது மாதிரி எல்லா விதமான சமூக தேவைகளின் அடிப்படையில் ஜீவா ஒருவர் தான் வந்து தமிழ்நாடு கலை இலக்கியபுரம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குனார். அந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் வந்து இங்கே புதுக்கோட்டையில் வந்து பிரச்சனையை வச்சு நாங்கள் நீதியாக நெருப்பான நாடகம் போட்டோம். அதுக்கு பிறகு வந்து அவருடைய பேரால் வந்து தியாக தீபங்கள்ன்ற அவருடைய தியாகங்களை வச்சு தியாக தீபங்களை நாடகம் போட்டோம். அப்புறம் பெண்ணுடைய வாழ்க்கையை வச்சு பெண்ணாக பிறந்தால் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டோம். அப்புறம் பலிபிடம்னு ஒரு நாடகம் போட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு ஒரு கலைகள் நாடகம், பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பத்திரிகை நடத்தணும்னு ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. கலை இலக்கிய பெருமன்றது தோழர்கள்ட்ட பத்திரிகை நடத்தணும்னு வந்தது. அப்புறம் பத்திரிகை நடத்தினோடனே அப்புறம் ஏற்கனவே வந்து பொன்னின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பத்திரிகை வந்து புதுக்கோட்டையிலேருந்தான் வெளிவந்தது. அந்த பொன்னிலேயே தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கவிஞர் கண்ணதாசன், ஞானவிட விருது பெற்ற அகிலன், பெருங்குளூரை சேர்ந்த அகிலன் எல்லாம் உருவாக்குனது வந்து பொன்னி தான். அந்த பொன்னியை வந்து நாங்கள் வந்து கலை இலக்கிய பெருமன்றம் வந்து சார்பாக நடத்த பொழுது நாங்கள் புதிய பொன்னின்னு சொல்லி ஆரம்பித்து நடத்தினோம். எங்கள் புதிய பொன்னியில் தான் நிறைய பேரை நாங்கள் உருவாக்கினோம். இப்போ தாமுயேசாவில் இருக்கிற முத்து நிலவன், அப்புறம் பசுமை குமார், அப்புறம் ஆண்டாள் பிரியதர்சினி, அப்புறம் சூரியகாந்தன், இது மாதிரி சோதிலதா கிருஷா, இது மாதிரி இலக்கிய ஆளுமைகளை வந்து உருவாக்குனதில் நாங்கள் நடத்திய பொன்னியிலையும் பொன்னிக்கு ஒரு சிறந்த மிகுந்த பங்கு உண்டு. அந்த பொன்னியினுடைய ஆசிரியர்களுள்ளேயும் வெளியீட்டாளராகவும் நான் இருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க பொன்னிக்கு நல்ல பேர் இருந்தது. நானே கேட்டேன், ரேடியோவில் ஒருவர் பேசினார், பேசினவர் யாருன்னு தெரியல, ஆனால் அவர் இப்போ என்ன பேசினார்னா வளரும் பத்திரிகைகளில் புதுக்கோட்டையை சேர்ந்த புதிய பொன்னி சிறந்தவள்னு சொல்லி பேசினார். எங்களுடைய பத்திரிகைக்கு வந்து இளையராஜா வந்து அனுப்பியிருந்தார். அது மாதிரி நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் நாவா வந்து ஒவ்வொரு இதழுக்கும் வந்து அருமை அருமை எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார் பேராசிரியர் நாவா. அப்புறம் எங்களுடைய பத்திரிகை வந்து தமிழ்நாடு முழுக்க நல்ல ஒரு பேரும் புகழோடு இருந்தது. கம்யூனிஸ்ட் எழுத்தாளரான சோலைங்கிற எழுத்தாளரை தான் எம்ஜிஆர் வந்து நியமித்தார். இப்படி இப்படி பேசணும்னு சொல்லி எழுதி கொடுத்து பயிற்சி கொடுத்து உருவாக்குனார் சோலை. அவர் வந்து மக்கள் செய்தின்னு ஒரு தினசரி பத்திரிகை நடத்தினார். அந்த மக்கள் செய்திங்கிற பத்திரிகையில் ஒரு பக்கம் முழுவதும் புதுக்கோட்டை பொன்னி சிறந்தவள்னு சொல்லி சிறப்பான கட்டுரை எழுதியிருந்தாங்க. அப்புறம் நான் தான் வெளியீட்டாளராக வந்தேன். அதுக்கிடையில் வந்து அச்சுக்கூலியும் பேப்பரும் விலை கூடிக்கிட்டே இருந்தது. ஆசிரியர்களுக்குள்ள என்னை பத்திரிக்கை எடுக்க வெளியிடணும் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் மாடு வித்த காசை வாங்கியாந்து போட்டேன் நான். ஆனால் இவ்வளவெல்லாம் செஞ்சனே தவிர எனக்கு சலிப்பை ஏற்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்னிக்கு வந்து ஒரு சரியான பேரும் புகழும் இருந்தது. நான் ஆசிரியர்கிட்ட சொன்னேன், ஆசிரியராக இருந்தவர் வி சிங்கமுத்துன்னு, அவர் நல்ல நாடக ஆசிரியர். அவர் சொன்னார், என்ன வந்து ஆசிரியர்கள் இருக்கிறலாம் ஒத்துழைப்பு பத்தாது, பத்திரிகையை நிறுத்திவிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் பேர் சிங்கமுத்த, நான் சீனா சீனான்னு சொல்லுவேன். சொன்ன சீனா வந்து நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுறேன், ஆண்டு சந்தாவாக நிறையா சேர்ப்போம், சேர்த்துட்டு வந்து பத்திரிக்கையை நிறுத்த வேண்டாம், வந்து நடத்துவோம் அப்படின்னு. பிரசு கூலியும் கூடுது, காகித விலையும் கூடுது, பிரசெல்லாம் நம்ம வைக்கிற காலத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டி விட்டார். அது மாதிரி புதுக்கோட்டை பொன்னி நல்ல பேரும்புகளாக வாழ்ந்தது, அதோடு நின்று போயிடுச்சு. இது ஒரு பத்திரிக்கை அனுபவம். அப்புறம் நான் எனக்கு இந்த எழுத்துக்கு நான் எப்போ வந்தேன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கள் நாடகம் வந்து பல நான் ஊர்களில் போடுவோம். அப்போ மதுரைக்கு மேற்காலருக்கு துவரிமான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்து ஓரத்திலே தான் போகுது வைகை நதி. எங்கள் நாடக குழு எப்போவுமே வந்து நாடகம் நடத்துகிறோம்னா 7-8 மணிக்கு போகும் அந்த ஊருக்கு. உடனே போவோம், எனக்கு சாப்பாடு போடுவாங்க, உடனே வந்து நாடகம் நடத்துவோம். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு துவரிமா நாடகத்துக்கு வந்து 4 மணிக்கே எங்கள் வேன் வந்து அங்கே போயிடுச்சு. போனோடனே நாடக குழு இருந்தெல்லாம் அப்படியே வைகைக்கரை பக்கம் போனோம். வைகைக்கரைக்கு பக்கம் போனோம்னா அந்த வைகை கரை ஓரத்தில் இருக்கிற அது தாழை மடல்கள் அந்த கரையில் ஏறி பார்த்தோம்னா ஒரு 3 அடி உயரத்திற்கு அப்படியே நெல் அப்படியே கொட்டி பரப்புனது மாதிரி விளைஞ்சு கிடக்கிற அந்த நஞ்சை நிலத்தினுடைய நெல்லுடைய விளைச்சலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்புகளும் அங்கே இருக்கிற மாந்தோப்புகளும் பார்த்தா என் மனசு அப்படியே ரொம்ப கவர்ந்துருச்சு. இயற்கை அழகை அப்படியே ரசிக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நாடகம் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு நாங்கள் மாலையில் போனதுனால அப்புறம் வந்துட்டேன், அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். தந்தைன்னு சொல்லக்கூடிய நவாப் ராஜமாணிக்கம் நாடகம் மறுநாள் முதல் நாள் வந்து எங்களுடைய எதிர்காலம் எங்கள் கையிலுங்கிற நாடகம் நடந்தது. உடனே எங்கள் கதாசிரியர் குமார் முருகேசன், தம்பி நாடகத்தந்தை நவாப் வந்திருக்கார் எந்திரிப்பா அப்படின்னாரு. நான் அப்போ தான் மேக்கப்பில் இருந்தேன். நான் எந்திரிச்சேன், என் தோளை அமைக்கி நவாப் ராஜமாணிக்கம் நாடகத்தந்தை இருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் பின்னாடியே ஒருத்தர் வந்து குங்குமமும் விபூதியும் கொண்டு தட்டில் வந்தார். அவர் வந்து அப்படியே என்னை உட்கார வச்சு தோளை பிடிச்சி அமைக்கி உட்கார வச்சுட்டு அந்த விபூதி குங்குமத்தை பூசி விட்டு போனார். அப்புறம் அந்த நாடகம் நடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வந்து வந்துட்டோம். விடிய காலம் எந்திரிக்கல. நான் மறுநாள் டிவிஎஸ்ல நான் கட்டட தொழிலில் சிறந்த தொழிலாளியாக அந்த நாட்டில் நான் இருந்தேன். நான் அதனால் 20 வயசுலேயே டிவிஎஸ்ல நான் மேஸ்திரி ஆகிட்டேன். நான் அப்புறம் காலையில் வேலைக்கு என்ன நாடகம் நடித்தாலும் பத்திரிக்கை எழுதினாலும் கவிதை எழுதினாலும் என்ன பண்ணாலும் வேலை பார்த்துக்கிட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் துணையாக பண்ணேனே தவிர அது முழு நேர வேலையாக நான் பண்ணலை. நான் எந்திரிச்சோடனே வந்து அம்மா பேப்பர் எடு, பேனா விடு பேப்பர் எடுன்னு சொல்கிறேன். நான் எழுதி பழக்கம்ல எங்கள் அம்மா என்னடா கிறுக்க மாதிரி உளர்ற அப்படின்ச்சு. நேற்று மாலையில் அந்த வைகைக்கரையில் பார்த்தேன் இல்லைங்களா, அந்த காட்சி வந்து என் மனசில் வந்து அப்படியே ஊறி அப்படியே கொந்தளிச்சு அப்படியே அது வந்து கவிதையை எழுதணும் போல ஒரு உந்துதல், பெரிய உந்துதல் வந்துருச்சு.
அந்த இயற்கையை பார்த்தோன்னா உங்க மனசுல தோணுன முதல் கவிதை என்ன ஐயா?
அந்த கவிதையை அந்த இயற்கை காட்சியை பார்த்தோன்னே ஒரு பெரிய மனசுக்கு ஒரு உந்துதல் வந்துருச்சு. இல்லைம்மா நீ எடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே பேப்பர் எடுத்து பேனர் எடுத்து அந்த காட்சியை அப்படியே எழுதினேன். நான் நூலகத்தில் மதுரை பழங்கானத்தான் நூலகத்தில் நான் வந்து உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து அந்த நூலகத்துக்கு நிறைய எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், புலவர்கள், கவிஞர்கள்லாம் வருவாங்க. அப்போ நான் எழுதின கவிதையை கொண்டு போய் ஒரு புலவர்கிட்ட காமிச்சேன். என்னப்பா தம்பி கொத்து வேலை பார்க்குறாலும் நீ வந்து கவிதை வரை எழுத ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு அவர் அந்த கவிதையை பார்த்துட்டு, தம்பி கவிதை அருமையாக இருக்குப்பா, சின்ன சின்ன இலக்கண பிழைகள் இருக்குது ஆனால் கவிதை ரொம்ப அருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு அது ஒரு பெரிய அவருடைய அங்கீகாரம் எனக்கு பெரிய உற்சாகம் தந்த மாதிரி இருந்துச்சு. நானே வந்து எழுத ஆரம்பித்தேன். நிறையா வந்து இசைப்பாடல்கள் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். 1968 என்னுடைய எழுத்துக்கள்லாம் வந்து பத்திரிகையில் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னை யாரும் வந்து வழிநடத்தவோ அல்லது வழிகாட்டவோ யாருமே இல்லை. எனக்கு வந்து இயல்பாக இது வந்து பெருமைக்காண்டி சொல்ல வரல, இயல்பாகவே எனக்கு எழுதுடான்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு மனக்குரங்கு ஒரு உந்துதல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஆகவே யாருடைய வழிகாட்டுதலுமோ யாருடையமோ எதுவுமே இல்லாமல் நானே எழுதிக்கிட்டு இருந்தேன். பிறகுதான் இந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இது பண்ணாலும் அப்புறம் சிறுகதை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து மதுரை விட்டு புதுக்கோட்டைக்கு வந்துட்டு புதுக்கோட்டையிலிருந்து அப்புறம் திருச்சியில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். திருச்சியில் வந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கும் மலைக்கோட்டைக்கும் இடையில இருக்கிற நகை தொழிலாளர்கள் வீடு, நகை கடைகாரர்கள் வீடு, டாக்டர்கள் வீடெல்லாம் நாங்கள் கட்டின வீடு. அங்கே இருக்கையில் வந்து ஸ்ரீரங்க ராஜகோபுரம் வந்து அப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் R. வெங்கட்ராமன் தான் குடியரசுத் தலைவராக இருந்தார். முதலமைச்சராக மாண்புமிகு MGR அவர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அதை பற்றி ஒரு சிறப்பு மலர் எழுதணும்னு சொல்லி ஒரு கருத்து வந்தது. அதுக்கப்புறம் கொத்தனார்கள் யாரும் எழுதலை, எழுதுறது ஆளு இல்லையேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டாந்து அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து ஸ்ரீரங்க சிறப்பு மலரை வந்து நான் எழுதினேன். அதில் வந்து அந்த கோபுரம் கட்டினார அவர் பேர் நாட்டினுடைய VIP அவர் சபதியார் MS சிவபராசன் பேர். சபதியார்னு சொன்னால் 10 கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சபதியார்னு சிறப்பு பட்டம் உண்டு. அவர் சொல்லுவார், தம்பி நாட்டில் இருக்கிற கோபுரம் பூரா நம்ம கட்டினது கோபுரம் தாப்பா அப்படிம்பாரு. அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோபுரம், திக்கு கோபுர வாசல், அப்புறம் சுசீந்திரன் கோபுரம் அது மாதிரி எல்லாம் கட்டினவர். இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரம் வந்து கோபுரங்கள்லேயே வந்து ஆசியா கண்டத்திலேயே உயர்ந்த கோபுரம் வந்து ஸ்ரீரங்க ராஜகோபுரம். அவரை பற்றி நான் ஒரு பெரிய நீண்ட கவிதை எழுதினேன், ஆலயங்கள் பெற்றெடுத்த அற்புத கலைஞர் சொல்லி எழுதினேன். அப்புறம் அதை ஒரு புத்தகமாக அதை வந்து ஒரு மலராக வெளியிட்டேன். அவர் அந்த கவிதையில் ஈர்க்கப்பட்டு மேடையிலேயே வந்து ரெண்டு கையும் ஏந்தியப்பா அந்த கவிதையை கொடுப்பா அப்படின்னாரு. அந்த கவிதை பாடணும் இல்லையா, அந்த கவிதை வாய்ச்சதை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார் போல இருக்கு. பதிவு பண்ணிவிட்டு அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகம் பச்சையப்பன் கல்லூரி அண்ணா படி கவி பேரரசு வைரமுத்து படித்த அந்த கல்லூரியான பச்சையப்பன் கல்லூரியெலாம் போட்டு காமிச்சிருக்காரு. சிவபிரசாதன் சொன்னார், தம்பி உன்னை கொத்தனார் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா, பல்கலைக்கழகாரங்க பச்சைப்பன் கல்லூரிக்காரங்களாம் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னாரு. சரிண்ணே அதனால பரவாயில்ல, நீ தாப்பா உன்னால தாப்பா எங்களுக்கெல்லாம் பேரும் புகழும் அப்படிம்பாரு. அண்ணே நீங்கள் வந்து கோபுரக்கலையில் வந்து உலக புகழ் பெற்றவர், நான் சும்மா சாதாரண ஆளுண்ணே. ஏப்பா உலகிலேயே கரண்டி பிடிச்சிக்கிட்டு பேனா பிடிக்கிறாள், நீ ஒரு ஆள் தாப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் அவர். நான் சொல்லுவேன், அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, உலகத்தில் பல பேர் இருப்பாங்கண்ணே, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார் வந்து, ஏப்பா உலகம் பூரா நான் வேலை பார்க்குறேன், அமெரிக்காவில் ரெங்கநாதர் கோயில் கட்டுறேன், புருணையில் வேலை பார்க்குறேன், தாய்லாந்தில் வேலை நடக்குது, சிங்கப்பூரில் வேலை நடக்குது, மலேசியாவில் வேலை நடக்குது, உலகம் பூரா எனக்கு வேலை நடக்குது, ஆனால் நீ ஒருத்தன் தாப்பா இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற கோபுரம் பூரா நம்ம கட்டினதான், தேடி தேடி பார்க்குறேன் நீ ஒருத்தன் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிலாம் நீ பாராட்டுவார். சரின்னு சொல்லிட்டு இந்த மலர் வெளியிட்டான். மலர் வெளியிடையில் வந்து அப்புறம் நான் அது என்ன சிறுகதை எழுதினாலும் இசைப்பாடல் எழுதினாலும் கவிதை எழுதினாலும் நாடகம் நடித்தாலும் பத்திரிகை நடத்தினாலும் நான் வந்து கட்டட வெளி தொழில் வேலை பார்த்துக்கிட்டு தான் நான் இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் வந்து காந்தி மார்க்கெட்டுக்கு பக்கத்து பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் ரோடுன்னு ஒரு குறுக்க ஒரு ரோடு வரும், அந்த குறுக்கு அந்த ரோட்டில் வந்து கொத்தாளத்தான் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் ஓரத்தில் தான் இங்கே கட்டிட தொழிலாளர் சங்கம்னு இருந்தது. அந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்தை நான் தான் போய் அங்கே கட்டினேன், வந்து கட்டி வந்து அந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்துடைய சாவியெல்லாம் என்ன தான் இருந்தது. ஒரு பக்கத்தில் வந்து டீ கடை இருந்தது, ஆர்வம்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ணனே தினமலர் நிருபரை வந்து உங்களுக்காண்டி ரொம்ப நேரம் காத்துக்கிருக்காருண்ணே அப்படின்னு சொன்னார். ஏன் ஆர்வம் எனக்காண்டி அவர் காத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே, அங்கே பாருண்ணே அவர் தான், இந்த அவர் தான் உங்கள் சங்கத்தை வாசல்லே உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் தான் தினமலர் நிருபர் அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து கதவை திறந்து விட்டு, நீங்கள் யாருங்க என்னண்ணே, நான் உங்களை பார்க்கறதுக்காண்டே வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்ன விஷயம் என்னை பார்க்க வந்திருக்கேன்னாரு. கட்டிட தொழிலாளர்களை வந்து எழுதுறவங்களையே நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை, நீங்கள் இந்த மலர் எழுதியிருக்கீங்க, அந்த மலரை நான் படித்தேன், கவிதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த இலக்கியத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்ன கேட்டார். நான் சொன்னேன், நான் முதல்ல நடிகனாக தாங்க ரொம்ப நாள் சின்ன பிள்ளையிலிருந்தே இருந்தேன், அப்புறம் எழுதணும் போல் ஒரு உந்துதல் வந்தது அதனால் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து வேறு இலக்கியத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து ஆசானாக வந்து வரிச்சுக்கிட்டது வந்து சிறுகதைக்கு வந்து ஞானபிட விருது பெற்ற எழுத்தாளரும் என்னுடைய தோழருமான ஜெயகாந்தன் அவர்களை தான் வந்து சிறுகதைக்கு ஆசானாகவும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து கவிதைக்கு வந்து தோமுசி ரகுநாதன்கிற ஒரு மிகப்பெரிய அவரை தான் வந்து எனக்கு வந்து ஒரு முன்னோடியாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் தோமுசி ரகுநாதனை பற்றி சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாட்டிலேயே வந்து இலக்கியத்தினுடைய எல்லா கிளைகளிலும் வலுவான கால் பதித்த ஒரே எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் தோமுசி ரகுநாதன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கவிதை இலக்கியம், சிறுகதை இலக்கியம், நாவல் இலக்கியம், ஒப்புநோக்கு இலக்கியம், ஆராய்ச்சி இலக்கியம், விமர்சன இலக்கியம், வரலாற்று இலக்கியம், இப்படி இலக்கியத்தினுடைய எல்லா கிளைகளிலும் வலுவான கால் பதித்த ஒரே தமிழ்நாட்டு எழுத்தாளர்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவராக இருந்த தோமுசி ரகுநாதன் அவர்கள் தான். எல்லா கிளைகளிலும் ஒருத்தர் வந்து சிறுகதை எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து கட்டுரை எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து நாவல் எழுதியிருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா இலக்கியத்தினுடைய எல்லா கிளைகளிலும் வந்து ஒன்று பாக்கி விடாமல் எழுதினவர் வந்து தோமுசி ரகுநாதன் தான். இன்னும் சொல்லப்போனால் அது ஒப்புநோக்கு இலக்கியம் பண்ணார். அதாவது வந்து பாரதியும் செல்லியும், பாரதியும் கீழ்ச்சும், பாரதியும் தாகூரும், அது மாதிரி பாரதியும் தாகூருங்கிற வந்து கங்கையும் கவரியும்ன்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது மாதிரி எல்லா கிளைகளிலும் வந்து நீங்கள் பாரதியை பற்றி யாராவது பேராசிரியர்கள் பேசுகிறாங்கன்னா இது தோமுசி ரகுநாதன் முடிவு, இது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாரு. அதே மாதிரி வந்து இளங்கோவடிகள் யாருன்னு சொல்லி ஒரு ஆய்வு நூல் எழுதினார் தோமுசி ரகுநாதன். அப்ப தினமணியில என்ன எழுதினாங்கன்னா, இளங்கோவடிகளை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும் 900 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராய்ச்சியில் வந்து அதிகமாக ஈடுபட்டவர்கள் ஜப்பானிய தமிழறிஞர்கள் தான். 900 ஆண்டு கால ஆராய்ச்சியை எழுத்தாளர் தோமுசி ரகுநாதன் முடித்து வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அந்த புத்தகம் என்னன்னு கேட்டால், இளங்கோவடிகள் யார் என்கிற ஒரு ஆய்வு நூல் அது.
நீங்க சிறுவனாக இருந்தபோது நடித்த முதல் நாடகம் என்ன ஐயா, அதோட பெயரை சொல்லுங்க ஐயா.
அந்த காலத்தில் வந்து தஞ்சை தியாகி சிவராமன் கலாமன்றம்னு பேரும் புகழோடு இருந்த ஒரு நாடகம்ன்றது. அது வந்து எங்கள் ஊர் செம்பாட்டூரில் வந்து அவங்க காணி நிலம்னு சொல்லிட்டு அந்த நாடகம் போட்டாங்க. அதில் தான் நான் ஒரு பள்ளி சிறுவனாக, ஒரு 6-7 வயசு உள்ள ஒரு சிறுவனாக அந்த நாடகத்தை நடித்தேன். அப்புறம் அந்த நாடக இயக்குனர் வந்து பேர் ராமலிங்கம். அவர் சொன்னார், காலையில் தம்பி, அவர் முதல்ல கூட்டிகிட்டு போய் உள்ளே சொன்னார், சீனுக்கு சீனை நாங்கள் சொல்லி கொடுப்போம், நீ அதை சரியாக செஞ்சறியாடா தம்பி அப்படின்னாரு. செஞ்சுறேன்னு கூட சொல்லலை, நான் தலையாட்டுனேன். ஆனால் அவர் வந்து அப்புறம் வந்து சீனுக்கு சீனு சொல்லி கொடுத்தாங்க. நான் நடிச்சிட்டேன். அப்புறம் விடிய நாடகம் முடிஞ்சு காலையில் சொன்னார், தம்பி டே நீ நல்லா நடிச்சாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். அதுதான் என்னுடைய முதல் நாடகம். அதுக்கப்புறம் மதுரைக்கு போனதுக்கு பிறகு தான் நிறையா வந்து எதிர்காலம் எங்களுக்கு இயல், துடிப்பின் இல்லை, சிந்தனைக்கு சரின்னு பல நாடகங்கள் போட்டோம்.
நீங்கள் நாடகத்திலிருந்து எழுத்தாளராக உருவாகும் போது எழுதிய முதல் கவிதை என்ன ஐயா, சொல்லுங்க ஐயா.
எழுதிய முதல் கவிதை வந்து அந்த வகைக்கரையில் பார்த்த, அதுதான் முதல் கவிதை. ஆனால் அது பத்திரிகையில் வெளியிடுகிற அளவுக்கு தகுதி வந்ததா இருந்ததுலாம் தெரியல, அதை நான் அனுப்பவும் இல்லை வரவும் இல்லை. ஆனால் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருந்தார் வந்து எஸ்ஏ டாங்கேன்னு சொல்லி, அவரை பற்றிய பாடல் தான் முதல் முதலாக. ஏற்கனவே நான் சொன்ன தோமுசி ரகுநாதன் சாந்தின்னு ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்தினார். அதற்கு பிறகு எம்பியாக இருந்த எஸ்ஏ முருகானந்த் தான் அந்த சாந்தி பத்திரிகை நடத்தினார். அந்த சாந்தி பத்திரிகையில் தான் முதல் முதலாக என்னுடைய அவர் 70வது வயசில் ஒரு வாழ்த்து பாடல் ஒன்று, 70 வயதிலே இளைஞனை போல் செயலிலே இருந்திடும் தோழா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதினேன். அதுதான் முதல் முதலாக பத்திரிகையில் வெளிவந்த முதல் பாடல். அவர் எஸ்ஏ டாங்கே அகில இந்திய பொதுச் செயலாளர் இருந்த எஸ்ஏ டாங்கே பற்றி எழுதிய பாடல் தான் முதல் முதலாக வந்தது. அதற்கு பிறகு சாந்தியில் நிறைய எழுதினேன். நான் எழுதினது எதையுமே அவங்க வந்து பிரசுரிக்காமல் விட்டதில்லை. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து தாமரை, ஜனசக்தி, புதிய வானம், தொடரும், இது மாதிரி பல பத்திரிகையில் எழுதியிருக்கேன்.
உங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற கவிதைகளை படிச்சிருப்பீங்க, அதில் உங்கள் மனதை ஈர்த்த கவிதை அப்படின்னா என்னங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
நிறைய கவிதைகள் எழுதினா, நிறைய ஸ்ரீரங்க ராஜகோபுரம் அதை சிறப்பு பற்றி மலை பற்றி சொன்னீங்களா. அப்போ வந்து தினமலர் நிருபர் வந்து எனக்கு பேட்டி அனுப்ப பொழுது, எழுத்தாளர் எழுது, எப்போ கட்டிட தொழிலாளர்கள் யாரும் எழுத்தாளர் இல்லையே, நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க பொழுது, அப்புறம் பேச்சுவாக்கில் நான் சொன்னேன், புதுக்கோட்டை பொன்னி நாங்கள் தான் எழுதுனது அப்படின்னோடனே அவர் ரொம்ப வியப்படைஞ்சு, புதுக்கோட்டை பொன்னி நீங்கள் வெளியிட்டதா, அதையெல்லாம் உங்கள் இதழ்களை பூரா நான் தொகுத்து பயன்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தினத்தந்தியில் ஒருத்தர்னா, நாங்கள் யாரும் விளம்பரம் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, யாரோ எங்களுடைய வாசகர் நேயர் இருப்பார் போல இருக்குது. உடனே அவர் வந்து புதுக்கோட்டை பொன்னி வெளிவந்து விட்டான்னு சொல்லி தினத்தந்தியில் வந்து வெளியிடுவாங்க. ஆனால் மனசை உருக்குற கவிதைன்னு சொல்கிற பொழுது நிறைய, 1968 எத்தனை தான் இரவு பகல் பூரா வந்து வேலை பார்த்தாலும் என்னாலும் வந்து நம்ம எழுதுறத படிக்கிறத ஒரு பெரிய தவமாக நான் ஒன்று வச்சுருந்தேன். நான் எழுதினேன் வந்து இந்தியாவை பற்றி, இந்தியாவுடைய நலனுக்காக நான் செஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரத நங்கைக்கு நதிவளைகள் பூட்டுவோங்கிற அந்த இசைப்பாடல் தொகுப்பு தான் சிறப்பானது. ஆனால் இப்போ மனசை பாதிச்சது என்னட்டா, இந்திரா காந்தி இறந்த உடனே அதை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட இந்திய சுதந்திர போராட்டத்தில் வீரராக இருந்தவர், வி ஆறுமுகம் சொல்லிட்டு இருந்தார், திருச்சி பொன்மலைப்பட்டியில் இருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருக்கையில் ஒன்று சொன்னார், கவிதை தெரியுமா அப்படின்னாரு. எதாவது கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து உத்திராட்சம் போட்டிருப்பார், முடி வளர்த்துருப்பார், கொண்டை போட்டிருப்பார், எல்லாரும் பட்டை அடிச்சிருப்பார், எல்லாரும் சாமி சாமின்னு சொல்லுவாங்க. அவர் சுபாஷ் சந்திர போஸில் சுதந்திர போராட்ட வீரராக இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அவர் வைத்தியத்தை கற்றுக்கிட்டு மிகப்பெரிய வைத்தியராக உருவானார் அவர். அதனால அவர் சொல்லுவார் வந்து போர்டு போட்டிருப்பாரு, வி ஆறுமுகம் இந்திய தேசம், வி ஆறுமுகம் மனித குலம்ன்ற போட்டிருப்பாரு. அவர் கேட்டார் ஒரு நாள், கவிதை தெரியுமானாரு, தெரியும் சாமி, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சாமி, சரி சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் இந்திரா காந்தி பற்றி நான் எழுதிய கவிதையை சொன்னேன் நான். எங்கள் விழிநீரில் ஒரு கங்கை உருவாகி பொங்குதே ஒரு பெரும் சோகம், எங்கள் விழிநீரில் ஒரு கங்கை உருவாகி பொங்குதே ஒரு பெரும் சோகம், அந்த தங்க நிகரனை உயிருடிக்க தானிங்கு முளைத்ததோ இக்கரு நாகம், பஞ்சினுக்கு நெருப்பே பாதுகாப்பா, நெல்லு பயிருக்கு எருதே காவலனா, கொடும் நஞ்சினையே அமுதம் என நம்பிக்கை வைத்ததனால் வந்தானோ இவன் வடிவில் யமனா, சந்திரனை இவ்வுலகம் முழுமையும் அறிந்தது போல் இந்திராவே உண்டனையும் உலகறியும், சந்திரனை இவ்வுலகம் முழுமையும் அறிந்தது போல் இந்திராவே உண்டனையும் உலகறியும், இனி இந்தியாவின் புகழ்வரப்ப மற்றும் ஒரு இந்திராவை எப்போது இந்நாடு பெற்று தரும், நடுநிலை நாடுகளின் நாயகியாய் பொறுப்பேற்று நல்ல வழி காட்டி வந்த தலைவி, நடுநிலை நாடுகளின் நாயகியாய் பொறுப்பேற்று நல்ல வழி காட்டி வந்த தலைவி, போர் கொடுமைக்கு ஆளாகி தவிக்காது உலகம் அமைதி பண்பாடிய புதல்வி, பூப்பந்தின் முழுமைக்கும் சமாதான தேவதையாய் சங்கநாதம் இசைத்து வந்த குயிலின், பூப்பந்தின் முழுமைக்கும் சமாதான தேவதையாய் சங்கநாதம் இசைத்து வந்த குயிலின், கொள்கை காப்பதும் வளர்ப்பதும் கண்துஞ்சா துளைப்பதும் கைமாறாய் நாம் செய்யும் கடமை, 12 ஆண்டு தவமிருந்து முகிழ்க்கும் குறிஞ்சி மலர் என்னும் பூக்கள், 12 ஆண்டு தவமிருந்து முகிழ்க்கும் குறிஞ்சி மலர் என்னும் பூக்கள், வரலாறு 12 நூற்றாண்டு தவமிருந்தாலும் போல் பூக்குமோ ரத்தன பூக்கள் அப்படின்னு. உடனே சாமி சொன்னாரு, அந்த வரியை மாத்துங்க, வரியை மாத்துங்க அப்படின்னாரு. சாமி இது ஒன்றும் கணக்கு இல்லை, 4, 3, 7, 5, 3, 8 சொல்றதுக்கு வரி வந்து விழுந்தது சாமி அப்படின்னாரு. 12 ஆண்டு தவமிருந்து முகிழ்க்கும் குறிஞ்சி மலர் என்னும் பூக்கள், வரலாறு 12 நூற்றாண்டு தவமிருந்தாலும் போல் பூக்குமோ ரத்தன பூக்கள், குருதியினில் குளிக்க வைத்தான் கொடுந்தியில் கரை துடைத்தோம், வரலாற்று கரை என்று மாறிடுமா, குருதியினில் குளிக்க வைத்தான் குருதின ரத்தம் தெரியலையா உங்களுக்கு, குருதியினில் குளிக்க வைத்தான் கொடுந்தியில் கரை துடைத்தோம், வரலாற்று கரை என்று மாறிடுமா, பெண்ணின் பெருமைக்கே ஆசியாய் இருந்தவரை வெறும் அசியாய் ஆக்கிவிட்டோம் மனந்தேறுமா, ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது அம்மம்மா இது என்ன பாசம், ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது அம்மம்மா இது என்ன பாசம், இதயம் கூறான வாழ்கொண்டு அறுத்திடல் போலன்றோ துடிக்கிறது எங்களது தேகம், பூமாலை போர்த்திட்டால் போதாது உண்டனுக்கு, பாமாலை கோர்த்தாலும் பற்றாது, கண்கள் பூமாறி சொரியும் நீராரம் நான் தொடுத்து பாதாரம் சாற்றினேன் ஆற்றாது.
ரொம்ப அழகாவே கவிதை சொன்னீங்கய்யா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தேன் உங்க கவிதையை.
கவிதையை வந்து நான் இந்திரா காந்தியை பற்றி எழுதிய கவிதையை திருச்சி வானொலி நிலையத்தில் திருச்சி வானொலி நிலைய இயக்குனர் சொன்னார், இந்தியாவிலேயே இந்திரா காந்தியை பற்றி இவ்வளோ சிறப்பான கவிதையை நீங்கள் தான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒளிபரப்புனாங்க. அப்புறம் கவிதை தொகுப்பில் அது தான் வந்து இப்போ வெளிவர இருக்குது. அப்புறம் நான் சாமி மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொன்னதை நான் மாட்டேன்னா, 2000 வந்து ஒரு லண்டன் பிபிசியில் ஒரு ஆய்வு பண்ணாங்க, நான் 1984 இந்திரா காந்தியை பற்றி எழுதினேன், 16 வருஷம் கழித்து லண்டன் பிபிசியில் ஆய்வு பண்ணாங்க, 1000 ஆண்டுகளில் பிறந்த மனிதர்களில் ஆண்களில் யாராரு பெண்கள் யாராருன்னு சொல்லிட்டு ஒரு லண்டன் பிபிசியில் ஆய்வு பண்ணி ஒரு அறிவித்தாங்க, 1000 ஆண்டுகளில் பிறந்த மனிதர்களில் சிறந்த முதல் மனிதன் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை வரைந்த கார்ல் மார்க்ஸ், 2வது மனிதன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த நியூட்டன் விஞ்ஞானி என்று அறிவித்தாங்க. அப்போது 1000 ஆண்டுகளில் பிறந்த பெண்மணிகளில் சிறந்த பெண்மணி இந்திரா காந்தின்னு சொல்லி லண்டன் பிபிசி அறிவித்தாங்க. அதை பத்திரிகையில் நான் புதுக்கோட்டையில் பார்த்தேன், பார்த்தோன்னே உடனே நேராக திருச்சி போய் சாமி கிட்டே போய் நான் வந்து, சாமி அன்னைக்கு வரியை மாற்றுங்க வரியை மாற்றுங்கன்னு சண்டைக்கு வந்தீங்களே, உங்கள் பாட்டை அறிவிச்சிட்டாங்க லண்டன் பிபிசியில் அப்படின்னு சொன்னேன், கவிஞன் வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லி சொன்னார். அது காசு வாங்காமல் எனக்கு வைத்தியம் பார்க்குறது, என்னுடைய குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்குறதுலாம் எனக்கு மனசு சங்கடமாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன சாமி, நான் வந்து காசு இருக்குது சாமி, நீங்கள் வந்து காசு வாங்காமல் நீங்கள் வைத்தியம் பார்க்குறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஆகவே வந்து காசு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 ரூபாயத்து வச்சேன். வச்சதுக்கு பிறகு அவர் வந்து அதே அவ்வளோ வேகமாக எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டு, அவர் ஆஜானு பாகுவாக இருப்பார், இராணுவத்தில் இருந்தவராக ஆஜானு பாகுவாக இருப்பார், அவர் வந்து அப்படியே பொங்கு பொங்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என் ஆயுள் பரியந்தம் உங்கள் ஆயுள் பரியந்தம் நமக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் இந்த காசுங்கிற விவகாரமும் வரக்கூடாது. காசு என்னையா காசு, கிழிஞ்சு போன பஸ்ஸு டிக்கெட்டியா? ஒரு கவிஞனுக்கு வைத்தியம் பார்க்காம இந்த வைத்தியம் இந்த உலகத்தில் சிறைக்கிறதுக்காக இருக்கிறேன். தலைங்கெல்லாம் வறுமையில் தான் இருப்பாங்க, வைங்க வைங்க அப்படிம்பாரு. அதுக்கு பிறகு வந்து அவர் இப்போ தான் சமீபத்தில் தான் இருந்தார்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த நாடகம், உங்கள் மனசில் இன்றளவுக்கும் நிற்கிற நாடகம் பெயர் என்ன ஐயா, சொல்லுங்கள்.
நான் நிறைய சின்ன பிள்ளைந்து நாடகங்கள் நடித்தாலும் நாடகங்கள் நிறையா பார்த்தாலும் நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கேன். எம்ஜிஆருடைய இன்பக் கனவு நாடகம், சிவாஜி நாடகம், அது ஆர்எஸ் மன்னகருடைய நாடகம், டனால் தங்கவேல் நகைச்சுவனுடைய தங்கவேல் நாடகம்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களின் ரத்த கண்டியின் நாடகம்தான் ரொம்ப ஈர்ப்பை ஏற்படுத்துனது. இன்று வரையிலும் வந்து மனசை விட்டு அகலாதது. நான் ரத்த கண்ணீர் வசனத்தையே நானே முழுசாக பேசுவேன். அந்த அளவுக்கு ஈர்ப்பு உள்ள, என்னை ஈர்த்த நாடகம், தோய்ந்து போன ஒரு நாடகம் வந்து நடிகைவேல் எம் ஆர் ராதாவினுடைய ரத்த கண்டிய நாடகம் தான்.
எங்களுக்காக அந்த நாடகத்துலேருந்து ரெண்டு வரி மட்டும் பாடி காட்ட முடியுமா ஐயா?
அந்த ரத்த கண்ணீர் நாடகம் எப்படி நாடகம் அப்படின்னு கேட்டால், அந்த திரைப்படமாக வந்து அது ரொம்ப பிரபலமானது. இந்த காலத்தை தொட்டு அப்புறம் நிகழ்காலத்துக்கு போய் நிகழ்காலத்தில் முடிகிற அவரார் அந்த மாதிரி உத்தியில் தான் ரத்த கண்ணீர் நாடகம் எடுக்கப்பட்டது. அதில் வந்து அந்த சிலையை வந்து முதல்ல வந்து ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையை வந்து அறிமுகப்படுத்தி நடிக இலட்சிய நடிகர் ராஜேந்திரன் பேசுவார். அவர் பேசுவார் வந்து, உலகிலே சிந்தனை சிற்பிகளுக்கு, சீர்திருத்த சமூகங்களுக்கு, செயற்கை அறிய செய்த பெரியோர்களுக்கு சிலை செய்து அவர் தம் உயர்ந்த கருத்துக்களை உள்ளத்தில் கொள்ள வேண்டியதான் முறை. ஆனால் இங்கே காட்சியளிக்கும் பயங்கர சிலை அந்த பரம்பரையைச் சேர்ந்தது அல்ல. அயல்நாட்டு படிப்பால் அழிய போகும் சமயம் அறிவு வந்தவனின் சோக சித்திரம் எது? கலை என்ற பெயரால் கயமை தனம் புரியும் கலைஞர்களின் கடைசி எல்லை. உங்களில் சிலருக்கு தெரியாமல் இருக்கிறாம், ஸ்ரீமான் மோகனசுந்தரமும் நானும் வந்தும் 7 ஆண்டுகளுக்கு முன் மேல் நாட்டுக்கு படிக்கச் சென்றோம். அங்கே அவன் கல்வியை கலையின் மூலம் கண்டான். கலை என்ற பெயரால் காம கோட்டம் என்று நிறுவினான். அழகு மங்கையர்தான் வதனத்தையும் அவரது விழிகளையும் வழியாக கொண்டான். விளைவு, பணம் பாழாகியது, படிப்பு நெருப்பாகியது. இதை கண்ட நான் அவனை தாய் நாட்டுக்கு அழைத்து வந்தேன். வந்த இடத்திலாவது ஒழுங்காக வாழ்க்கை நடத்தினானா? இல்லை. அசந்தாவிலும் எல்லோராவிலும் காணப்படும் அழகு சிலைகளுக்கு உயிரூட்ட நினைத்தான். பணத்தை வாரி கொட்டினான். அழகிய அணுகள் அவனை முற்றுகையிட்டனர். காம களியாட்டம் நடத்தினான். அதற்கு தலைமையாக வாய்த்தவளே காந்தா.
ஐயா, நீங்க இசை பாடல்கள்லாம் நீங்க பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்கய்யா.
பாரத நகைக்கு நதிவளையில் போட்டுவோங்கிறத வந்து டிவியில பல இடம் ஒளிபரப்புனாங்க. சிவசுன்னு சொன்னா சிவ சுப்பிரமணியம் அவருடைய மொழிப்பேரு. அது அவர் தான் சொன்னார், பாரத நகைக்கு நதிவளையில் போட்டுவோங்கிற அந்த பாடல் தொகுப்பு பார்த்து, இது இந்தியாவின் பொக்கிசம், இது இந்தியாவின் பொக்கிசம் அப்படின்னு சொன்னாரு. அது என்னுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இது 185 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தை வந்து, இது அறிவியல் மேம்பாட்டு திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட விளக்க முடியாது. அதை வந்து என்னுடைய பங்கு என்ன கேட்டால், இது எல்லாம் இந்த நீரினுடைய தேவையை பூரா வந்து சமுதாய அங்கத்தினர்களையே வந்து கதாபாத்திரமாக்கி அவர்களெல்லாம் இந்த நதி இணைப்பை, இந்த நீரின் தேவையை எப்படி வலியுறுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பங்கு. வள்ளுவன் சொன்னது மாதிரி, நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னால் இல்லையா, அது மாதிரி இங்கே இந்த நீர், நதி இணைப்புங்கிறது என்பது, நீரின் தேவை என்பது வெறும் மனித தேவை மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஆடு மாடு புல்லு பூண்டு அனைத்துக்கும் உண்டான ஜீவித தேவை அது. அதில் பற்றி ஒரு பாடலை வந்து உங்களோட இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாரத நகைக்கு நதிவளையில் பூட்டோங்கிற அந்த நீண்ட நிறைய, அது ஒரு 32-33 பாடலுக்கு மேலே உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த நதிகள், பாரத நகைக்கு நதிவளையில் பூட்டோம் என்ற அந்த இசைப்பாடல் தொகுப்பில் உள்ள ஒரே ஒரு பாடலை மாத்திரம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் விருப்பப்படுறேன். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பல ஆறு. இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பல ஆறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பல ஆறு. உலகில் மிக பெரிய மலையங்கள் மலையே, உலகில் மிக பெரிய மலையங்கள் மலையே, இதற்கு ஈடாக வேறேதும் இல்லையே, இதற்கு ஈடாக வேறேதும் இல்லையே. இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பல ஆறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். மலையில் பனி உருகும், அடி நதியில் வெள்ளம் பெருகும். மலையில் பனி உருகும், அடி நதியில் வெள்ளம் பெருகும், பெருகும் வெள்ளம் தடுப்போம், மறு நதியில் கொண்டு இணைப்போம், பெருகும் வெள்ளம் தடுப்போம், மறு நதியில் கொண்டு இணைப்போம். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பலாறு. உத்தரப்பிரதேச நம்ம மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச நம்ம மத்திய பிரதேச, பீகாரும் குஜராத்தியும் ராஜஸ்தானும் செழிக்கும், பீகாரும் குஜராத்தியும் ராஜஸ்தானும் செழிக்கும். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பலாறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். வீரத்தில் ஜீவாசிதான் அவரை பெற்றிட்ட மகாராட்டியும், வீரத்தில் ஜீவாசிதான் அவரை பெற்றிட்ட மகாராட்டியும், பசுமை மிக கொழிக்க நாம் பாய்ச்சுவோம் கங்கை நீரை, பசுமை மிக கொழிக்க நாம் பாய்ச்சுவோம் கங்கை நீரை. இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பலாறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம், கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். ஆமாமா ரொம்ப தெற்கே நம்ம ஆந்திரா கன்னடம் வாங்க, ஆமாமா கொஞ்சம் தெற்கே நம்ம ஆந்திரா கன்னடம் வாங்க. ராயலசீமாவை பஞ்சம் ரொம்ப நாளா தீக்குது வஞ்சம், ராயலசீமாவை பஞ்சம் ரொம்ப நாளா தீக்குது வஞ்சம். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பலாறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம். ஒரு நதியை மறு நதியில் இனி ஒன்றென்றாய் நாம் கோர்த்து, ஒரு நதியை மறு நதியில் இனி ஒன்றென்றாய் நாம் கோர்த்து, இந்திய தாய் கரத்தில் நதி வளையலை நாம் இடுவோம், இந்திய தாய் கரத்தில் நதி வளையலை நாம் இடுவோம், இந்திய தாய் கரத்தில் நதி வளையலை நாம் இடுவோம். இந்தியா நம்ம நாடு, அதில் ஓடுது பலாறு. கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம், கங்கையை தெற்கே இழுப்போம், நம்ம குமரியில் கொண்டு இணைப்போம்.
ரொம்ப அருமையாகவே பாடினீங்க ஐயா. புதுகை பண்பலைக்கு உங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஐயா.
இந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.
நீங்கள் இன்னும் பற்பல விருதுகள் வாங்க எங்கள் புதுகை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நம் புதுகை பண்பலையில் இன்னும் எண்ணற்ற சாதனையாளர்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி. நன்றி நேயர்களே.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை மச்சுவாடி எழுத்தாளர் மற்றும் நாடக கலைஞர் திரு கோ செம்மை மணவாளன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.